ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். முந்தைய பதிவில் ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரருக்கு தன்னுடைய ஆத்மானுபவத்தை பற்றி எடுத்துரைக்கிறார். இதில் நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, இந்த ஆத்மானுபவத்தை பற்றி ஜனக மகாராஜா பேசுகிறார் இல்லையா, அதாவது மனம் செயலற்ற நிலை. இப்போது சும்மா இரு சொல்லற அப்படின்னா, இங்கே சும்மா இருக்கிறதுங்கிறது வெறும்னா இந்த உடம்புனால் செய்யக்கூடிய செயல்களை ஒழித்து இல்லை. அப்போது மனசுலையும் அந்த செயல்கள் இருக்கக்கூடாது. மனசில் ஏற்படக்கூடிய செயல்கள்னால் என்ன செயல், ஒன்று நினச்சின்னு இருக்கிறது, எதையாவது ஒரு விஷயத்தை உள்ளே போட்டு அதை ஆராய்ச்சி பண்ணுறது, அதை திங்க் பண்ணுறது, அப்படின்னு எந்த விதமான ஒரு புத்தியை வச்சு எதையாவது ஒரு பிளான் பண்ணுறது, அப்படி இந்த மாதிரி எந்த விதமான நினைவுகள் ஏதும் இல்லாத ஒரு நிலை, அதாவது அதுதான் சும்மா இருக்கிறதுன்னு சொல்கிறார். அப்போது இந்த மனம்தான் எல்லாத்தையுமே அறியப்படக்கூடிய அறிவாட்டு இருக்கிறதுனால இந்த மனசு சுத்தமாகிறதுக்கு தான் பயிற்சிகள். அப்போ இந்த சித்த சுத்திக்காக வேண்டி கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பயிற்சிகள் மூலமாட்டு தேர்ச்சி பெற்றிருக்கக்கூடிய அந்த ஒரு சாதகனால் மட்டுமே தான் மனம்தான் இங்கே எல்லாத்துக்குமே காரணமாட்டு இருக்குங்கிறதை அறிஞ்சு அந்த மனதை விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறான். அந்த மனதை விசாரம் பண்ண ஆரம்பிக்கிறதும் போது அந்த மனம் எந்தெந்த விஷயங்களில் போய் பிடிச்சிக்கிறதோ அந்தந்த விஷயங்களில் கூட சேர்ந்து போகாமல் அந்த விஷயங்களில் இருந்து விலகி மனம் போன போக்கில் போகாமல் அந்த மனசுக்கான விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த விஷயங்களை விவேக புத்தியோடு ஆராய்ச்சி பண்ணுறான். அந்த விவேக புத்தியோடு அதை ஆராய்ச்சி பண்ணுறதுனால அவனுக்கு திட வைராக்கியம் வந்துடுறது. அந்த திட வைராக்கியமே என்னாகிறதுனா, அந்த மனசில் உள்ள கல்மிஷங்களை நீக்கிறதுக்கு உண்டான வழிகளில் அவனை ஈடுபட செய்கிறது. இப்படி கல்மிஷங்கள் எல்லாமே நீக்கினதுக்கு அப்புறமா இதெல்லாமே விவேக புத்தியோடு தான் பண்ண முடியும். இந்த விவேகம் இல்லாமல் நான் நீக்கிட்டேன்னு சொல்லும்போது இது ஒவ்வொருத்தருக்கும் உண்டு. நான் என்னுடைய சுயத்தில் நான் இருக்கிறேன், நான் ஆத்மா என்பதை நான் அறிந்து கொண்டேன், என்னை யார் என்பதை நான் தெரிந்து கொண்டேன்னு சொல்லி இன்றைக்கி நிறைய பேர் சொல்கிறோம். நான் யாருங்கிறத தெரிஞ்சிட்டேன், என்ன ஆத்மா தான் நான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்கிறோம். ஆனால் இந்த ஆத்மாவே நான் அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த நிலையும் அது அல்லன்னு சொல்லி கொடுக்குறார். ஏன்னா இது சொல்லுவது அல்ல, இது வந்து செயலற்ற நிலையில் இருக்கும்போது நான் ஆத்மாவாக இருக்கிறேன்னா, அப்போ ஆத்மாவாக இருக்கக்கூடிய நான் எப்படி பேச முடியும்? அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாத்தையுமே ஜனக மகாராஜா அஷ்டாவக்ரருக்கு தெளிவுபடுத்துகிறார். அப்போ தன்னை ஆத்மா என்று இந்த மனம் தன் மூலத்தை அறிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறமா அப்பப்போ விஷய வாசனைகளினுடைய தாக்கத்தின் காரணமாக பிராரப்தத்தின் பலனாக என்ன வரும், விஷயங்கள் மனசுக்கு அப்பப்போ வரும், வந்தாலும் அதையெல்லாம் ஒதுக்கி திரும்பவும் அந்த ஆத்ம நிஷ்டையிலவேயே இருந்து பழகினால் மட்டுமே தான் ஆத்ம அனுபவம் கிடைக்கிறது. இப்போ அந்த ஆத்மானுபவம் எனக்கு கிடைக்கலன்னு சொல்கிறோம், ஆனால் அந்த ஆத்மானுபவம் எப்பொழுதுமே இருந்துட்டே தான் இருக்குது. ஏன்னா அந்த ஆத்மானுபவத்தினால் மட்டுமே தான் நாம் வெளியில் உள்ள எல்லா விஷயங்களுமே பார்க்குறோம். அதை நான் அனுபவிச்சுட்டே தான் இருக்கிறேன். அந்த அனுபவம் எனக்குள்ள இல்லாமல் நான் என்னும் பதம் அங்கே வருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நான் என்ன, நான் எதெல்லாம் வச்சு சொல்லிக்கிறேன்னா, என்னுடைய உடம்பை சொல்லிக்கிறேன், என்னுடைய மனசை சொல்லிக்கிறேன், என்னுடைய புத்தியை சொல்லிக்கிறேன்னா, இது எல்லாமே இந்த அறிவுக்கு அப்பாற்பட்டு நிற்கக்கூடிய விஷயங்கள், வந்து போகிறவைகள். அப்போது ஆத்மாவினுடைய லட்சணத்தை அறிந்து இந்தனுடைய நிலையில்லாத தன்மையையும் அறிந்து கொண்டு விவேகத்தினால அந்த நான் என்னும் இருப்பினுடைய மூலத்தை அறிந்து கொண்டு அதிலவையே இந்த மனதை இருத்தி பழகிறது. அப்போ அப்படியே இருத்தி பழகினால் மட்டும் போராது, அப்போ மனசுக்கு விஷயங்கள் என்னதுன்னா நினைவுகள் தான். அப்போ நாம் என்ன செய்யணும்னா, நினைவுகள் இல்லாத ஒரு நிலை தான் அங்கே சொல்லப்படுறது. மனமற்ற நிலைன்னா நினைவுகள் இல்லாத நிலை. அப்போ அதனுடைய விஷயங்கள் வந்தாலும் வந்தது வருதுன்னு தெரிஞ்சாலே அது முளைச்சி எழும்போதே அதை விவேகத்தினால அதை விசாரத்தினால அதை தள்ளி வைக்கிறதுக்கு அறிஞ்சிருக்கணும். இந்த மாதிரியான யுக்திகள், நடைமுறை யுக்திகள் எல்லாமே சொல்லி கொடுக்கிறார். அப்போ வாசனைகள் எல்லாமே என்ன ஆகிறதுன்னா, அந்த மனம் எப்படி வந்ததோ வந்த வழிக்கு போகிறது. எப்படின்னா, மனது எதெல்லாம் பிடிச்சி வச்சுருக்கிறதோ பிடிச்சி வச்சுருக்கிறது எல்லாமே என்னுடைய நினைவுகளில் இருக்குது. அப்போ அந்த நினைவுகளுக்கு நான் முக்கியத்துவம் கொடுக்காமல் இருக்கணும். அப்போ நான் இங்கே செய்ய வேண்டியது என்னதுன்னா, மறக்கிறது தான் சரியான வழி. ஞாபகத்தில் வச்சுன்றது என்ன பிரயோஜனம் இருக்குது? அப்போ மறக்கிறது தான் அங்கே சரியான வழிங்கிறதுனால எல்லாத்தையுமே மறந்து போகும்போது அந்த மனத்திற்கு யோசிக்கிறதுக்கு அல்லது செயல்படுவதற்கு அங்கே விஷயம் ஏதும் இல்லைங்கிறதுனால மனசு என்ன செய்யாது, எழும்பாது, அது அப்படியே அடங்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த அமைதியில் மட்டுமே தான் தன்னை யாருங்கிறத இந்த மனசுக்கு புரிஞ்சுக்க முடியுமே தவிர இல்லாமல் இங்கே மனசுக்கு புரிஞ்சுக்க முடியாது. ஏன்னா எங்கள் மனசுக்கு அந்நியமாட்டு மனசை காட்டி கொடுக்கறதுக்கு இன்னொன்று இல்லை. எப்படின்னா, சூரிய ஒளி இருக்குன்னா அந்த சூரிய ஒளி பிரகாசத்தினால சூரியன் தன்னையுமேயே தான் அது அங்கே விளக்கி கொண்டு இருக்கிறது. ஆனால் அதே சூரியனே தான் மற்ற பொருள்களையும் விளக்குகிறதாட்டு இருக்குது. அதே மாதிரி தான் இங்கே இந்த மனசுக்கு உலக விஷயங்கள் அறியப்படுவதாக இருக்கிறதே தவிர இந்த மனசை அறிவதற்கு இன்னொரு மனசுங்கிறது இங்கே இல்லை, ஒரே மனம்தான். அப்போ இந்த மனசில் பதிஞ்சு வச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு விஷயங்கள் ஞாபகங்கள் எல்லாமே அடங்கும் பொழுது அது மேலே எழும்புறதுக்கு விஷயமே இல்லைங்கிறதுனால அது உள்முகத்தில் உள்ளே இருக்கக்கூடிய அது தன்னுடைய மூலத்தை அறிந்து அதிலவேயே ஒடுங்கி பழகும். அப்போ நாம் முதல்ல அந்த மனசுக்கு அதை காட்டி கொடுக்கும்போது எப்படி சொல்லிக்கிறோம், இதுதான் நீ வந்த பாதை, இதுதான் பிரம்மம் அப்படின்னு காட்டி கொடுக்குறோம். அப்போ பிரம்மம் பிரம்மம்னு சொல்லிட்டு அதையே பயிற்சி பண்ணிட்டு வந்தது. அதுக்கப்புறமா என்ன ஆக வேண்டியது, அந்த பிரம்ம பாவனையும் அங்கே போயிடணும். அப்போ அந்த பாவனையும் போகும்போது தான் என்ன ஆகிறதுன்னா, அங்கே ஐக்கிய நிலை அப்போது தான் உருவாகிறது. அப்போ எல்லாமே கலந்து அங்கே இரண்டரை அதுவே ஏக அறிவாட்டு அதுவே பிரகாசிச்சுண்டு இருக்குது. அது தண்ணில் தானாகவே ஒளிஞ்சுட்டு இருக்குது. அதனால் இந்த நிலையை நீரும் அடையும்னு சொல்லி கொடுக்குறார் அஷ்டாவக்ரரும். அவர் சொல்லி கொடுத்த அதே வழிமுறைப்படியே இருந்து அவரும் கதியை தன்னை அறிந்து கொள்கிறார். இந்த விஷயங்களை தத்தாத்திரேயர் பரசுராமருக்கு சொல்லி கொடுத்து, பாத்தியாப்பா இத்தனை விஷயங்கள் இருக்குது. அப்போ இங்கே மனசு மட்டும்தான் அறிபவனாக, இங்கே மனசு மட்டுமே தான் இருக்குது. அறியப்படுகின்ற பொருளாக அதை அறிவதற்கு இன்னொன்றுன்னு அங்கே இல்லை. அப்போ மனம்தான் அறிகின்ற அறியப்படுகின்ற பொருள்களுக்கு வேறாக இருந்துட்டு நான் இருக்கிறேன்னு அதுதான் தீர்மானிக்கிறது. அதனால் நீ அதுவாகவேயே தான் இருக்கிறாய்ங்கிறத, நீ தூய அறிவாகவேயே இருக்கிறாய், இருக்கிறது அது மட்டுமே தான் இருக்கிறது என்பதை நீ சந்தேகமே இல்லாமல் புரிந்து கொள் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கிறார். எப்படின்னா, நீ ஒரு பொருளை பார்க்குறியே, நீ இருக்கிறதுனால தானே அந்த ஒரு பொருளை பார்க்க முடிகிறது. நீ பார்த்த பொருளும் அது உன்னால் அறியப்பட்டு நீ இருப்பதை அது உறுதி செய்கிறது. எப்படின்னா, நான் பேனாவை பார்க்கிறேன்னு நான் பேனாவை பார்க்குறேன், அந்த பார்க்குற பொருளும் அந்த இடத்துல இருக்குது. பேனாவை பார்க்குறேன்னு சொல்லும்போதே பேனா அந்த இடத்துல இருக்குங்கிறதுனால அந்த பேனாவும் என்ன செய்யறதுன்னா நான் இருக்கிறேங்கிறத உறுதிப்படுத்துகிறது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹாலில் எல்லாரும் உட்காந்துட்டு இருக்கிறோம், கரண்ட்டு போயிடுது, ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு, பேசின்னு இருக்கும்போது கரண்ட்டு போயிடுது. இப்போ யாருக்காவது நான் இல்லை இங்கு கூடிய சந்தேகம் வருமா? இருக்கு, நான் இருக்கிறேன்னா சொல்லுவோம். அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடியவங்களுடைய சப்தம் கேட்கலைன்னா நம்ம கேட்டுப்போம் இல்லையா, இப்போ என்னப்பா பக்கத்தில் இருக்கீங்களா யாராவது, ஆ நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போது அந்த சப்தம், நான் இருக்கிறேன்கக்கூடிய ஒரு சப்தம் கேட்கும்போது இங்கே நீங்களும் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக்கொள்கிறீர்கள். உங்களுடைய மூச்சு சுவாச ஓட்டத்தினால நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள். உங்களுக்கு கை கால் எல்லாமே அசைவதை வைத்து நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்கிறீர்கள் இல்லையா. அப்போது இங்கே எல்லாமே ஒருத்தருக்கு உள்ளே இருந்து உண்டாகக்கூடிய கேள்விகளும் சந்தேகங்களும் எல்லாமே நான் இருக்கிறேன் என்பதை உறுதி செய்கிறது. எனக்குள்ள சந்தேகங்கள் இருக்குன்னாலே நான் இருக்கிறதுனால தான் எனக்குள்ள சந்தேகம் இருக்குது, நான் இருக்கிறேங்கிறதுனால தான் கரண்ட் போயிடுச்சுங்கிறது எனக்கு தெரியறது. எனக்கு கண்ணு தெரியலை அதனால் இருட்டாட்டி இருக்குன்னு சொல்லலை, நான் இருக்கிறேன் அதனால் கரண்ட் இல்லைன்னு தெரியுது. எனக்கு நான் இருக்கிறேன் என்பதனாலவேயே என்னால் காட்சிகளை பார்க்க முடியவில்லை என்பது தெரிகிறது. நான் இருக்கிறேன் என்பதனாலவேயே என்னால் பேச முடியவில்லை என்பது எனக்கு தெரிகிறது. நான் இருக்கிறேன் என்பதனாலேயே காற்று வீசுவதை என்னால் உணர முடிகிறது. நான் இருக்கிறேன் என்பதனாலவேயே பசிக்கிறது என்று நான் சொல்ல முடிகிறது. அப்போ இது எல்லாமே எதை பேஸ் பண்ணி இருக்குன்னா, நான் இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய என்னுடைய இருப்பை பேஸ் பண்ணி தான் எல்லாமே இருக்குது. இப்போது நான் இல்லைன்னா கேள்விகளும் சந்தேகங்களும் இல்லை, பார்க்கக்கூடிய காட்சிகளும் இல்லை, அங்கே நான் பார்க்குறதுக்கு பொருளும் இல்லை. இப்போ நான் இருக்கும்போது தான் நான் புஸ்தகத்தை பார்த்தேன், திருக்குறளை புஸ்தகத்தை பார்த்தேன், பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்த்தேன், என்னுடைய மொபைலை பார்த்தேன், நான் அவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், அதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு நம்ம லிஸ்ட்டு போடுறோம். இப்போ நான் வேறு ஒரு ஊருக்கு போயிட்டேன்னா, நான் இங்கே இருக்கக்கூடிய பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்த்தேன், திருக்குறளை பார்த்தேன், என் மொபைலை பார்த்தேன், இங்கே இந்த புஸ்தகத்தை பார்த்தேன்னு, அண்ணா அவனை பார்த்தேன், அவளை பார்த்தேன், இதை பார்த்தேன், இதை பார்த்தேன்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்போது நான் ஒருத்தன் இருக்கிறேன் என்பதனால் மட்டுமே தான் இங்கே காட்சிகள் எல்லாமே இருக்குது. அப்படின்னா அறியப்படும் பொருள்களை அறிபவனாக இருக்கக்கூடிய, அதாவது மனம் அல்லது ஜீவன் இருக்கிறது, அந்த நான் இல்லாமல், அதாவது நான் சொல்லக்கூடியது இங்கே மனம் அல்லது ஜீவன். அப்போது அந்த மனம் இல்லாமல் அறிய வேண்டும்ங்கக்கூடிய ஒரு ஆசை உண்டாகாது. ஏன்னா நான் இல்லை என்றால், நான் இல்லை என்றால்னா நான் இஸ்இக்குவல் டு, இங்கே நாம் எதை பற்றி பேசுகிறோம், மைண்டை பற்றி பேசுகிறோம், மனசை பற்றி பேசுகிறோம். அப்போ நான் இஸ்இக்குவல் டு மனம். இங்கே நான் இல்லைன்னா நான் இதை தெரிஞ்சுக்கணுங்கக்கூடிய ஆசை மட்டும் எனக்கு எப்படி வரும்? அப்போது நான் இல்லைன்னா இன்னொருத்தரால் எப்படி எனக்கு என்னை அறிய வைக்க முடியும்? இப்போ நான் இல்லைன்னா குருநாதர் சொல்லக்கூடிய உபதேசங்களை எப்படி கேட்க முடியும்? என் காது எப்படி கேட்கும்? அப்போ நான் இருப்பதனால தான் இங்கு எல்லாமே நடக்கிறது. அப்போது எந்த உருவமும் இல்லாத அறிவாகவேயே இருக்கிற என்னை சாதாரணமான உலக பொருள்களை அறிய வைப்பது போல அறிய வைக்க முடியவில்லை. இதுதான் உண்மை, இதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஏன்னா இதை பார்த்தியா, ஆப்பிள் இருக்குது, இதை இருக்குது பார்த்தியா, புஸ்தகம் இருக்குது பார்த்தியா அப்படின்னு சொல்கிற மாதிரி, நான் இருக்கிறேன் என்பதை, இதை பார்த்தியா, நான் இருக்கிறேன் பார்த்தியா அப்படின்னு சொல்லி உலக பொருள்களை எல்லாம் அறிய வைக்கிற மாதிரி, இதை பாருப்பா நீயும் இங்கே தான் இருக்கிறேன்னு சொல்ல முடியும்னா, நான் இருக்கிறேங்கிறது எனக்கே தெரியுமேன்னு தான் நம்ம சொல்லுவோம். அப்போ நான் இருக்கிறேன்னு எனக்கே தெரியுமேங்கிறத நாம் எதை வச்சு சொல்கிறோம்? இந்த உடம்பு இருக்குங்கிறத வச்சு சொல்கிறோம், சுவாசம் பண்ணின்னு இருக்கிறோங்கிறத வச்சு சொல்கிறோம், காட்சிகளை பார்க்குறோங்கிறத வச்சு சொல்கிறோம். இது எல்லாத்தையும் வச்சுத்தான் நான் இருக்கிறேன்ங்கிறத சொல்கிறோமே தவிர, இது ஏதும் இல்லாத அறிவாகவேயே இருக்கக்கூடிய எனக்கு நான் இருக்கிறேன்ங்கிறத சொல்கிறதுக்கு எப்படி முடியும்? ஆனாலும் நான் சொல்கிறேன். எப்போ சொல்கிறேன்னா, என்னுடைய மனம் இதை யோசிக்கிறதுங்கும்போது, என்னுடைய மனசு இவ்வளோ கஷ்டப்படுறதுங்கும்போது நாம் என்ன சொல்கிறோம்? நான் கஷ்டப்படுறேன்னு சொல்கிறோம். இந்த ஒரு இடத்துல நாம் வந்து சொல்கிறோம், ஆனால் நமக்கு அது சரியாக புரியலை. ஏன்னா நான் கஷ்டப்படுறேன்னு சொல்லும்போது உண்மைக்குமே நான் என்பது யார்? இந்த மனசு தானே கஷ்டப்படுறது. அப்போ இந்த மனம்தான் நானாங்கிறக்கூடிய அளவுக்கு ஒரு கேள்விகள் நமக்கு உள்ள யுக்தி பூர்வமாட்டு எழணும். அப்போது உருவமே இல்லாத அந்த அறிவாகவே இருக்கக்கூடிய எனக்கு நான் இருக்கிறேன் என்பதை உறுதிப்படுத்துவதற்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆப்பிள் இதெல்லாம் வந்து ஒரு காட்சி பொருளாட்டு இருக்குது. அப்போது அப்படி பார்த்த எனக்கு உனக்கு உருவமே இல்லைன்னு சொல்கிறதுக்கு எனக்கு வந்து புரிஞ்சிக்க தெரியலை, புரிய வைக்கவும் முடியாது. ஏன்னா அப்போதே சொன்ன மாதிரி தான் சூரிய வெளிச்சம் உலகத்தில் உள்ள எல்லா பொருள்களையும் அது காட்டுகிறது, காட்சிப்படுத்துகிறது. அந்த சூரிய வெளிச்சம் வரும்போதே நமக்கு தெரிகிறது அங்கே சூரியன் வந்தாச்சுன்னு தெரிகிறது இல்லையா? காலம்பரை நம்மளுக்கே தெரிகிறது, சூரியன் உதிச்சு வெளிச்சம் வந்து எல்லாம் நம்ம வந்து கண்களுக்கு காட்சிகள் எல்லாமே தெரியும் போது நாம் என்ன சொல்கிறோம்? சூரியன் உதிச்சாச்சுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி அங்கே சூரியன் இருக்கிறதுங்கிறத காட்டிக்கிறதுக்கு சூரியனுக்கு வேற ஒரு ஒளி தேவையே இல்லை. ஏன்னா டார்ச் லைட் அடித்து நாம் வந்து இங்கே சூரியன் இருக்காதோ இருக்க பார் சூரியன்னு காட்டி கொடுக்குறோமா யாருக்காவது? இல்லை. அப்போது சூரியனுடைய ஒளியே அது சூரியனுடைய ஒளியே தன்னையும் காட்டிக்கொள்கிறது. அது தன்னை காட்டிக்கொள்வதன் மூலமாட்டு உலகத்தில் உள்ள பிற பொருள்களையும் அது காட்டுகிறது. அதே மாதிரி தான் அறிவினுடைய ஒளியினால் எல்லா பொருள்களையுமேயே நாம் அறிவதுடன், அறிவாகிய அதையும் அது கொடுத்த அறிவாலவையே தான் அறிய முடியுமே தவிர பிறவற்றால் எப்படி நான் அறிஞ்சு கொள்ள முடியும்? அப்போது அறிவுங்கிறது பல சொரூபமாட்டு இருக்கிறபடியினால எப்பொழுதும் அது அறியப்பட்டதாகவே தான் இருக்குது. எனக்கு வேறையாட்டு இருக்கக்கூடிய ஒரு பொருள் இருக்குது, ஒன்று இருக்குன்னா அதனுடைய அனுபவத்தை நான் அறிய விரும்புவதாலேயே என்னால் இன்னும் அதை உணர முடிவது இல்லை. ஏன்னா நான் இருக்கிறேன்ங்கக்கூடியத அது நித்திய வஸ்துவாட்டு நான் இருக்கிறேன்ங்கக்கூடியத நான் எது மூலமாட்டு அறிய வைக்க, எதன் மூலமாட்டு அந்த அனுபவத்தை பெறறதுக்கு நினைக்கிறேன்? இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பொருள்களின் மூலமாட்டு நான் அந்த அனுபவத்தை பெறுறதுக்கு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பொருள்களாக வந்து போகிறவைகளாட்டு இருக்குது. இப்போ எனக்கு ஒரு குருநாதர் எனக்கு ஒரு உபதேசத்தை பண்ணி கொடுத்தார். அப்போ அந்த அவர் கொடுத்த உபதேசத்தினுடைய வழியில் நாம் போய்கிட்டே இருக்கிறோம். திடீர்னு உபதேசம் கொடுத்த குருநாதர் மறைஞ்சிட்டார், தேகத்தை விட்டுட்டார். அப்போ நாம் என்ன பண்ணுறது? அப்போ அதில் என்னால் அது உணர முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நிலையில்லாத ஒன்றினுடைய அனுபவத்தை நான் அறிய விரும்புகிறேன். என்னுடைய அனுபவத்தை, என்னுடைய சுயத்தை நான் அறிய விரும்புவது இல்லை. ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய விஷயங்களினுடைய அனுபவத்தை நான் என்னுடைய அனுபவமாட்டு நான் நினச்சிக்கிறேன். அப்படி நினைக்கிறதுனால அது வந்து போகிறவைகளாட்டு இருக்கிறதுனால என்னால் குழப்பம்தான் மிஞ்சுகிறதே தவிர என்னால் என்னை அறிந்து கொள்வதற்கு முடியவில்லை, முடியாது. அப்போது இது அவ்வளோத்தையுமே சொல்லிட்டு, எந்த ஒரு விஷயத்தை பார்க்கும்போதும் நீ இல்லாமல் பார்க்கிறாயா? இப்போது நான் பார்க்கவில்லை, என்னுடைய கண்கள் பார்க்கிறதுன்னு சொல்ல முடியுமா? நான் பார்க்கவில்லை, என்னுடைய மனம் பார்க்கிறதுன்னு சொல்ல முடியுமா? என்ன சொல்கிறோம், என்னுடைய மனம் போகிறதுன்னு சொல்கிறோம், என்னுடைய கண் பார்க்கறதுன்னு சொல்கிறோம். அப்போ இங்கே எல்லாமே நான் சொல்லி அதை பேஸ் பண்ணி தான் எனக்கு வேறையாட்டி இருக்கக்கூடிய பொருள்களை நான் பார்க்கிறேன். ஏன்னா என்னுடைய கண்ணை கொண்டு நான் பார்க்கிறேன்னு சொல்கிறேன், என் கண்ணால் பார்த்தேன்னு சொல்கிறேன். அப்போ நான்ங்கிறது இருக்கிறதுனால தான் நான் என்னுடைய கண்ணை கொண்டு பார்த்தேன்னு சொல்ல முடியும். என்னுடைய காதை கொண்டு கேட்டேன்னு சொன்னான்னா காதுங்கிறது ஒரு கோலகமாட்டு போயிடுறது. அப்போ சப்த விவகாரங்களை என்னுடைய காதுகளை கொண்டு நான் கேட்டேன். அப்போது ஒரு எந்த ஒரு விஷயத்தை பார்த்தாலும் அதில் நான்ங்கிறது விளங்கி கொண்டே தான் இருக்கிறது. அப்படி நான் என்பது எனக்கு விளங்கவே இல்லை, நான் என்பது இல்லைன்னு சொன்னால் உண்மைக்குமே அந்த இடத்துல நீ இல்லை என்பதே தான் அர்த்தம் பரசுராமான்னு சொல்கிறார். அப்போது இல்லாதவனிடமிருந்து எப்படி கேள்விகள் வரும், அந்த அறிவு இருக்கிறதுனால தான் கேள்விகள் வருகிறது, அந்த அறிவு இருக்கிறதுனால தான் சந்தேகங்களும் வருகிறது. அந்த அறிவாகவேயே இங்கே யார் இருக்கிறா, நான் தான் இருக்கிறேன், அந்த அறிவு தான் நான் என்று தன்னை அடையாளப்படுத்தி கொள்கிறது. ஆனால் அந்த அறிவு தன்னை நான் என்று வெளிப்படுத்துவது எனக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த மனதில் நான் ஏற்றி வைத்திருக்கக்கூடிய பதிவுகள், என்னுடைய நினைவுகள், என்னுடைய பாவனைகள். இப்படி எதை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கும் ஆதாரமாட்ட அந்த நான் என்னும் உணர்வு தான் காரணம். அப்போது தன்னை அறியாத நிலைன்னு சொன்னோம்னா நான் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்கிறேன்னா அவர் பரிதாபத்திற்கு உரியவர்கள். ஏன், நான் இல்லாமல் அங்கே வேறு எதுவுமே இல்லை என்பது தான் சத்தியம். ஆனால் இவர்கள் என்ன நினச்சிக்கிறாங்க, தன்னுடைய உடலை அபிமானித்து கொண்டு, மனதை அபிமானித்து கொண்டு, புத்தியை அபிமானித்து கொண்டு, சந்தோஷம் சுகங்கிறது வெளியில் எங்கேயோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிண்டு, அப்படியாக அவர்கள் மனதை கற்பிதம் பண்ணிக்கிண்டு இறைவன் எங்கேயோ இருக்கிறான்னு சொல்லி அந்த இறைவனையும் வேறாக பாவனை பண்ணிக்கிண்டு இப்படி எல்லாம் வெளியிலவையே பிடிச்சிட்டு இருக்கிறதுனால என்னை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்றதும் எதுதான், அந்த நான் தான். ஏன் தன்னை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொல்லிட்டு அதுவே தான் சொல்ல முடியும், ஏன்னா அது உடம்பு எடுத்திருக்கிறதே தன்னை அறிவதற்காகத்தான். மானிட தேகம் எடுத்துக்கொண்டு இருப்பது எடுத்து வந்திருக்கிறதுக்கு காரணமே அது உயர் பரிமாணத்துக்கு உள்ள நுழைவதற்காகத்தான் மனித பிறவி. மற்ற பிறவிகள் எல்லாமே ஆசைகள் அனுபவிக்கிறதுக்கு. ஆனால் மனித நாட்டு பிறந்ததுக்கு பிறகும் என்ன பண்ணுறான் இவன், ஆசைகளின் வயப்பட்டு ஆசைகளை பூர்த்தி பண்ணுறதுக்காக வேண்டி பலவிதமான காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறதுனால இவனுக்கு தன்னை நான் சொல்கிறோம் இல்லையா, இந்த நான் என்னும் உணர்வை பிடித்து கொள்வதற்கு இவனுக்கு தெரியல. அந்த உணர்வை எப்பொழுதுமே இருந்து கொண்டே தான் இருக்கிறது, அந்த உணர்வு இருக்குங்கிறது தான் தெரியல. எப்போ இந்த நான்கு கூடிய உணர்வை எனக்கு பிடிக்கவே தெரியலையே. இவ்வளவு நேரமாக வகுப்புகள் எடுத்து கொண்டிருந்தார் ஆசிரியர், எல்லாம் சரிதான், ஆனால் நான் சொல்லிட்டு இருக்கிறத நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும்னு கேட்டா இந்த கேள்வியை கேட்பது யாரு, நான் எனக்குள்ள இருக்கக்கூடிய நான் எந்த நானை சொல்லுகிறேன் அப்படின்னு எனக்குள்ளவேயே அகமுகத்தில் போனால் மட்டுமே தான் தெரியும். அப்போது இதில் நான் என்னை அறிந்து கொள்ள முடியவில்லைன்னு சொன்னால் அது குழந்தைத்தனமாட்டு இருக்கும். ஏன்னா அது குழந்தைத்தனமாட்டு இருக்கிறதுனா என்ன அர்த்தம், குழந்தைகளுக்கு அறிஞ்சிக்க முடியறது இல்லை, புத்தி தடுமாறி இருக்கக்கூடியவர்களுக்கு அதை அதாவது புத்தி செயல் இல்லாத நிலையில் அறிஞ்சிக்க முடியாது, கோமா ஸ்டேஜில் இருக்கிறாங்க அவங்களாலவும் தெரிஞ்சிக்க முடியாது. அப்போது உருவமும் குணங்களும் அற்ற அறிவு தான் உண்மை நிலை. அதுவாகவே அந்த அறிவு இருக்கு இல்லையா, அது உருவமும் குணங்களும் அற்ற அந்த ஒரு அறிவு தான் ஆத்மா. அந்த அறிவாகவேயே நீ இருக்கிறாய், அதாவது தத்துவம் அசி அப்படிங்கிறத சொல்லி கொடுக்குறார். ஏன்னா அறியப்படுகின்ற பொருள்கள்னு சொல்லி உனக்கு வேறையாட்டு தனியாட்டு இங்கே வேறு எதுவுமே இல்லை, அவைகள் எல்லாமே உன்னுடைய அறிவாலவேயே இருப்பதாக அறியப்படுகிறது. நான் என்னுடைய மனம்னு சொல்லும்போது நான் எனக்கு வேறையாக இருக்கக்கூடிய மனதை அறிந்து கொண்டேன். என்னுடைய புத்தி, நம்ம சொல்லுவோம் என்னுடைய புத்தி கீழ்மண்டி போச்சுன்னு சொல்கிறோம். என்னுடைய புத்தி கீழ்மண்டி போச்சுன்னா என்னுடைய புத்தியினுடைய செயலை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய மனம் எதையாவது சிந்தனை பண்ணிக்கிட்டே இருக்குன்னா நான் என்னுடைய மனதை அது தேவையில்லாத விஷயங்களை சிந்தனை பண்ணுகிறது என்பதை நான் பார்க்கிறேன். அப்போ நான் என்னுடைய மனதில் இருந்து வேறையாட்டு இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். இப்போது ரோடில் ஒரு ஆக்சிடெண்ட்டு நடக்கிறது, நம்ம என்ன சொல்கிறோம், அந்த ஆக்சிடெண்ட்டை நான் பார்த்தேன்னு சொல்கிறோம். அப்போது இந்த ஆக்சிடெண்ட்டை பார்த்தவன் அந்த விபத்துக்கு உள்ளே இருப்பானா, விபத்துக்கு பார்வையாளர் நாட்டுக்கு வெளியில் இருப்பானா, இது நமக்குள்ளே கேட்க வேண்டிய கேள்வி. பார்வையாளர் நாட்டு வெளியில் தான் இருப்பான். வெளியில் இவன் இருந்து வீட்டுக்குள்ளே இருந்து ரோட்டில் பார்க்கும்போது ரோட்டில் ஆக்சிடெண்ட் நடக்கிறதுங்கிறத பார்க்குறான். அப்போ அந்த ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு இருந்தவன் நான் ஒரு ஆக்சிடெண்ட்டை பார்த்தேன்னு எப்படி சொல்ல முடியும், முடியாது இல்லையா. அதே மாதிரி தான் இங்கே எனக்கு அந்நியமாட்டு வேறு விஷயங்கள் இல்லவே இல்லை. ஏன்னா முன்னாடியே சொல்லப்பட்டது அது எல்லாமே பாவனை, உன்னுடைய மனசில் பல காலமாக ஏற்றி வைக்கக்கூடிய அறியாமையினால் உன்னுடைய எண்ணங்கள் எப்படியோ அப்படியே தான் இந்த உலகமும் பிரதிபிம்பிக்கிறதுன்னு சொல்லியாச்சு. இப்போது அதனால் எல்லாமே உன்னுடைய அறிவாலவையே தான் அது இருக்கிறதாட்டு அறியப்படுகிறது உனக்கு, அதனால் நீ மட்டுமே தான் இங்கே இருக்கிறாயின்னு காட்டி கொடுக்குறார் தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு. இப்போது ஆகாசம் இருக்குது, அதில் திடீர்னு ஒரு மேகக்கூட்டம் வருகிறது. அந்த ஆகாசத்தில் திடீர்னு ஒரு மேகக்கூட்டம் வருகிறதுன்ன உடனே நான் என்ன நினைக்கிறேன், அந்த மேகம் ஆகாசத்தை மறைக்கிறது யாருக்கு, அந்த மேகத்தை யார் பார்க்கிறார்களோ பார்க்கிறவர்களுக்கு ஆகாசத்தை அது மறைப்பதாக தெரிகிறது. அதனால் அங்கே ஆகாசங்கிறது இல்லவே இல்லை, மேகம்தான் இருக்குங்கிறத நான் எப்படி சொல்ல முடியும். ஏன்னா கொஞ்ச நேரத்தில் அந்த மேகம் காற்றுல கலைஞ்சு போயிடும். அப்போ எப்போதுமே இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆகாசம் எப்போதுமே தான் இருந்துகிட்டே இருக்குது. அப்போது இதே மாதிரி தான் காட்சியினால் அறியப்படக்கூடிய இந்த ஒரு உடம்பைத்தான் நீ நான் சொல்லி நீ கருதின்னு இருக்கிற. அப்போது மனம் என்ன பண்ணுறதுன்னா, ஏற்கனவே சொல்லப்பட்டது என்னன்னா, இந்த நான் என்பது என்னுடைய அந்த ஒரு தூய அறிவுங்கிறது தெரிஞ்சுக்காமல் இருக்கிறதுக்கு மூல காரணமே தேகாத்ம புத்தி. இந்த உடலே நான்னு சொல்லி பாவனை பண்ணிக்கிறது. அப்போ எல்லாமே இந்த உடம்பை நான்னு சொல்லி கருதுகிற சமயத்திலவையே தான் மற்ற எல்லா விஷயங்களும் சேர்ந்துக்கிறது. அப்போ முதல்ல நான் எடுக்க வேண்டியது எந்த கலையை எடுக்கணும், இந்த தேகாத்ம புத்தியை தான் நான் எடுக்கணும். அப்போது மனமானது இந்த பௌதீக உடலை பிடிச்சுக்கிண்டு இந்த உலக விவகாரங்களில் ஈடுபட்டு கொண்டு இருக்கிறதுனால அது இந்த உடலே நான்கு கூடிய எண்ணம் ஒருவனுக்கு அப்போது தான் உண்டாகிறது. அப்போது இதை தொடர்ந்து இதே உலக விஷயங்களில் திரும்ப 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 அவன் ஈடுபட்டு கொண்டே இருக்கும்போது இந்த உடலே நான் அப்படிங்கக்கூடிய எண்ணம் இன்னும் உறுதியாகி விடுகிறது. அப்போது மனம் உடலிலிருந்து விடுபட்டு வேற ஒன்றை பற்றி கொண்டு செயல்பட்டால் அதுவே அதனுடைய உடல், அதாவது அதுவே என்னுடைய உடல்னு நாம் நினச்சிக்கிறோம். ஏன்னா போன இதுக்கு முன்னாடி ஒரு ஜென்மா இருந்தது, அந்த ஜென்மாவில் நான் எந்த உடம்பை பிடித்து கொண்டு எதை நான் இப்போ எனக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு உடம்பை வச்சுக்கிண்டு நான் இருக்கிறேன் நான் அப்படிங்கக்கூடிய ஒரு ஈகோவை வச்சுக்கிட்டு இருக்கிறேன், அதாவது அகங்காரத்தில் இருக்கிறேன், அகம் பாவத்தில் இருக்கிறேன். இதுக்கு முன்னாடியும் ஏதோ ஒரு பிறவி நான் எடுத்துகிட்டு இருந்தேன், ஆனால் அது என்ன பிறவியாட்டு நான் இருந்தேங்கிறது எனக்கே தெரியலை, மறந்துடுச்சு இல்லையா. அப்போது அந்த தேகத்துலேயும் நான் இதே மாதிரி தான் என்ன சொல்லிகிட்டு இருந்தேன், இந்த ஒரு உடம்பை பிடிச்சிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். அப்போது இதுக்கு முன்னாடி ஒரு உடம்பை வச்சுட்டு அந்த உடம்பில் மூலமாட்டு பலவிதமான காரியங்களை சேர்த்து வச்சேன், சொத்துக்களை சேர்த்து வச்சேன், என்னென்னலாமோ வேலைகளை பார்த்தேன். அந்த ஜென்மாவில் நான் ராஜாவாட்டு இருந்தேன்னு வச்சுப்போம், ஒரு ராஜ்யத்தவையே ஆண்டு வந்திருந்தேன். அதனால் எனக்கு ஏகப்பட்ட சொத்துக்கள் எல்லாமே இருந்தது, ஒரு படைபலம் இருந்தது, எல்லாமே இருந்தது. சரி, ஆனால் இப்போது நான் இன்னொரு தேகத்துக்குள்ளே உட்காந்துருந்து திரும்பவும் நானே இந்த உடம்பேன்னு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறேனே, என்ன ஒரு வேடிக்கையான ஒரு வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஏன்னா முன்னாடி நான் யாராட்டு இருந்தேனோ தெரியாது, அந்த உடம்பை பிடிச்சுன்னா அந்த உடம்பு மூலமாட்டு நிறைய செயல்களை செய்தேன், அந்த சொத்துக்கள் எல்லாமே சேர்த்து வச்சுருந்தேன், அந்த பணம் அந்த ஒரு புதையல் அது எல்லாமே எங்கே போச்சு, அந்த உழைப்பு போன ஜென்மாலையும் இதே மாதிரி ஏதோ ஒரு உடம்பு எடுத்து நான் உழைச்சிருந்துருப்பேன் இல்லையா, அந்த உழைப்புகள் எல்லாமே எங்கே போச்சு, இப்போ அது ஏதாவது பயன்படுத்திச்சா. அப்போது இதில் என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இங்கே மனம் இருக்கு இல்லையா, ஒரு உடம்பில் இருந்து அது சில காரியங்களை செய்கிறதுக்கு அது ஒரு உடம்பை எடுத்துக்கிறது, அந்த காரியங்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா அது அந்த தேகத்தை விட்டுடுறது, திரும்பவும் அதுக்கு எதையாவது செய்யணுங்கக்கூடிய எண்ணங்களோடு அது அந்த மனசு விருப்பப்பட்டிருக்கும், அந்த விருப்பப்பட்ட மனம் அது திருப்தி ஆகாததுனால என்ன பண்ணும், பேலன்ஸ் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய அந்த ஒரு தாட்ஸ் வச்சுக்கிட்டு இன்னொரு அதுக்கு தகுந்த மாதிரியான இன்னொரு ஒரு உடம்பை எடுத்துக்கிறது. அப்போது ஒரு உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்பை எடுத்துக்கும்போது அந்த உடம்பை நான் பிடிச்சிக்கிறேன். அப்போ பார்க்க போனால் இங்கே மனம்தான் குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்குது. அப்போ இது எங்கெங்கெல்லாம் தாவுகிறத எல்லாத்தையுமே நான் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கிறேங்கிற மாதிரி ஆகிடுதுல. அப்போ இதில் என்னென்னா, மனம் எதை பற்றுகிறதோ அதை நான் திடமாக கருதுவதால் அது எனக்கு இந்த ஒரு உடம்பாட்டு எனக்கு வந்து உண்மைன்னு எனக்கு தோன்றுகிறது. அப்போது இது போலவையே தான் நான் என்னுடைய சொரூபத்திற்கு வேறாக இருப்பதாக என் நிறைய காட்சிகள் எல்லாத்தையுமே நான் நினச்சிட்ருக்கிறேனே, அது எல்லாமே உண்மை இல்லை. அதாவது முன்னாடி சொன்ன மாதிரி தான், ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுத்து கொண்டு வந்து அந்த உப்பை நாம் அதில் கரைச்சிட்டோம்னு உண்டுமானால் அங்கு உப்பு வேறு தண்ணி வேறன்னு நம்ம பிரிக்க முடியாது. அப்போது அந்த உப்பினுடைய தன்மை அந்த தண்ணியில் கரைஞ்சி போயிடுது, உப்பு தன்னுடைய அடையாளத்தை அங்கே இழந்து விடுகிறது ஒன்று. அப்போது மனம் அந்த தூய அறிவாகவையே பிரகாசிக்கும்போது மனம் தன்னுடைய அடையாளங்களை தனித்துவ அடையாளங்களை, அதாவது ஜீவன் தன்னுடைய தனித்துவமான அடையாளங்களை அங்கே இழந்து விடுகிறது. ஏன்னா இருக்கிற ஒரே மனம்தான் தனித்துவமான அடையாளங்களை கொண்ட அதே மனம் ஜீவன் ஆகிறது. அந்த அடையாளங்களை அற்ற அந்த ஒரு மனம் ஈஸ்வர தன்மையாட்டு ஆகிறது. அந்த ஈஸ்வர தன்மையாட்டு ஆகக்கூடிய அந்த ஒரு மனசுலேயும் குணங்கள் உருவங்கள் இது ஏதும் இல்லாத ஒரு நிலைக்கு போகும்போது அதுவே அறிவாக பிரகாசிக்கிறது. அப்போ இதில் நல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, அப்போ இந்த உப்பு தண்ணியில் கரைக்கும்போது உப்பு உப்பினுடைய அடையாளங்களை இழந்து விடுகிறது, உப்பு உப்பினுடைய தன்மை கரிக்கிறது, உப்பு கரிக்கிறதுன்னு நம்ம சொல்கிறோம். இந்த உப்புக்கு கரிக்கிறதுங்க கூடிய ஒரு சுவையை கொடுக்கணும்னு வேற எங்கே இருந்தாவது ஒரு உப்பை கொண்டு வந்து இந்த உப்புக்கு கரிப்பு தன்மையை நான் கொடுத்தேன்னு சேர்க்க முடியுமா? இன்னும் சொல்ல போனால், தேன் சுவை ஒரு இனிப்பு சுவை. அந்த தேனுக்கு இனிப்பு சுவையை கொடுக்க வேண்டும் என விரும்பி நான் இன்னும் ஒரு சுவையை, இன்னும் ஒரு தேனை கொண்டு வந்து அதில் போய் கலக்க முடியுமா? அப்போது உப்புக்கு சேர்க்கறதுக்கு வேறு தனியாட்டி இன்னொரு ஒரு உப்பு அங்கே தேவையில்லை. அதே மாதிரி தான் அறிவின் தன்மை அறிய வைக்கிறது மட்டுமே தான், அது எதனோடு கலந்தாலும் சரிதான், அது அதை அறிய வைத்தே தீரும். ஏன்னா அது இந்த மனதோடு அந்த அறிவு இருக்கிறதுனால தான் நான் இருக்கிறேன்ங்கிற கூடிய ஒரு அறிய வைக்கிறது, மனம்தான் அறிய வைக்கிறது. ஏன்னா மனம்தான் அறியப்படுகின்ற அறிவு, மனம்தான் அறியப்படும் பொருளாட்டு இருக்கிறதுனால மனம்தான் அங்கே விஷயம். அப்போ நாம் இதில் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த அறிவில் அறிவு இந்த மனசுக்கு வேறையாட்டு இருந்து இந்த மனசை அறிவு தான் அறிய வைக்கிறது. அது இந்த மனதோடு கலந்தாலும் என்னுடைய மனம் இருக்கு சொல்கிறோம், நான் துக்கப்படுகிறேன்னு சொல்கிறோம், நான் எனக்கு கஷ்டமாக இருக்கிறது, நான் ஆனந்தப்படுகிறேன்னு சொல்கிறோம் இல்லையா? இது எல்லாமே எதனால் அறிய வைக்கிறது? எது? இந்த அறிவு தான் அறிய வைக்கிறது. ஆனால் இந்த அறிவை அறிவதற்கு இன்னொரு அறிவு அங்கே தேவையே இல்லை. அப்போ இவ்வளவு விஷயங்கள் எல்லாமே சொல்லி தெளிவுபடுத்தினதுக்கு அப்புறமா பரசுராமா, இதுலேருந்து நீ நல்ல ஒரு தெளிவுக்கு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ அறியப்படும் பொருளாக எதையெல்லாம் அறிகிறாயோ அது அத்தனையுமேயே உன்னுடைய அறிவினுடைய வெளிப்பாடு தான். உண்மையில் உன்னுடைய அறிவுக்கு வேறாக அறிவதற்கு அங்கே வேற ஒன்றுமே இல்லை. நீ அந்த அறிவாகவேயே இருக்கிறாய் அப்படிங்கிறத சொல்லிட்டார். இப்போ இதில் ஒன்று புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, மனசு எதை பிடிச்சிக்கிறதோ பிடிச்சிக்கிறது வாட்டே ஆகிவிடுகிறது. அது அறிவை பிடிக்கும் பொழுது, அது ஆத்மாவை அறியும் பொழுது அந்த ஆத்மாவாகவேயே அது ஆகிவிடுகிறது. அது ஆத்மாவாகவேயே ஆகும் பொழுது, அது அந்த அறிவாகவேயே ஆகும் பொழுது அதற்கு அங்கே அறிவதற்கு அதுக்கு வேறையாட்டு அங்கே ஒன்றுமே இல்லை. இதையே தான் பஞ்சதசியில் சொல்லப்படுறது, பிரம்மம் அறிவு சுரூபம், அதை அறியவோ அறியப்படுத்தவோ அதற்கு வேறாக வேறு எதுவும் இல்லை. அப்போ கால தேசம் எல்லாம் இவைகளில் பல பேதங்களை ஏற்படுத்தினாலும், சுவத்தில் வரையப்படுகின்ற ஒரு ஓவியம் இருக்கு இல்லையா, சுவத்தில் ஒரு ஓவியத்தை வரைஞ்சி வச்சுக்கிட்டு இவைகள் அனைத்தையும் தன்னுள்ளேயே விளங்க செய்வதும் இந்த அறிவு தான். ஏன்னா வரையப்பட்ட அந்த ஒரு ஓவியம் இருக்கு இல்லையா, அந்த வரையப்பட்ட அந்த ஓவியம் அந்த சுவத்துக்கு வேறையாட்டு இல்லை, அது அந்த சுவத்துலவையே தான் வரையப்பட்டிருக்கு. அதே மாதிரி தான் நான் எதை எதையெல்லாம் அறிந்து கொண்டேன்னு சொல்கிறோமோ அந்த அறிந்து கொள்ளப்படுகின்ற அறியப்படுகின்ற அந்த பொருள்கள் எல்லாம் அந்த தூய அறிவுக்கு வேறாக வெளியிலேயே வேறு எங்கேயுமேயே இல்லை. இப்படிப்பட்ட அந்த ஒரு அறிவை அறிவது தான் ஆனந்தம். அந்த ஆனந்த நிலையைத்தான் மோட்சம்னு சொல்கிறோம். அப்போ மோட்சங்கிறது வானுலகத்திலேயோ அல்லது பாதாள உலகத்திலேயோ அல்லது நீ வசிக்கக்கூடிய இந்த உலகத்திலேயோ இல்லை. ஏன்னா அது உனக்கு உள்ள எப்போதுமேயே இருந்துட்டே தான் இருக்குது. அதை நீ அறிஞ்சுண்டா போதும். ஏன்னா எண்ணங்கள் ஏதும் இல்லாத, சங்கல்பங்கள் ஏதும் இல்லாத சுத்த மனதினுடைய சொரூபமே தான் மோட்சம். அதை எங்கே போய் அடைஞ்சிக்க முடியும்? அதை அறிந்து கொள்ள வேண்டியது மட்டுமே தான். அந்த மோட்சம் உன்னுடைய சொரூபம், நீ அதுவாகவேயே தான் இருக்கிறாய். ஆனால் அதை நீ தான் அறிய மறுக்கிறாய். ஏன்னா இதை அறிந்து கொண்ட ஞானிகள் எல்லாமே இந்த உலகத்தில் வாழும் பொழுதே எந்த விதமான கவலையும் இல்லாமல் ஆனந்தமாக மகிழ்ச்சியுடன் வாழ்கிறார்கள். இவர்களைத்தான் ஜீவன் முக்தர்கள் என்கிறது சாஸ்திரம். இவர்கள் வாழ்கின்ற ஆனந்த வாழ்க்கையை தான் மோட்சம் என்கிறது சாஸ்திரங்கள். ராமா, உன்னுடைய சொரூபம் பூரணமானதால் அதற்கு அந்நியமாட்டு மோட்சம்ங்கிறது எங்கே கிடைக்கும்? அப்போ இந்த உலகத்தை போல மோட்சமும் இருக்கிறதுன்னு சொல்லி அந்த ஒரு ஆசை வச்சுன்னு இருக்க இல்லையா, அந்த ஆசையை விட்டுடு. நீ பூரணமானவன், உனக்கு அந்நியமாட்டு அங்கே வேற ஒரு மோட்சம்ங்கிறது இல்லவே இல்லை. பிம்பங்கள் எல்லாம் கண்ணாடிக்கு எப்படி அந்நியமானது இல்லையோ, ஏன்னா அந்த கண்ணாடியில் தான் அது பிம்பங்கள் எல்லாமே வந்து போகிறது. அதே மாதிரி தான் அனைத்தும் ஆத்மாவிற்கு அந்நியமல்ல, ஏன்னா உன்னுடைய அறிவில் தான் எல்லாமே இருக்குது. அப்போது இது எல்லாமே உன்னுடைய அறிவினுடைய பிரதிபலிப்பு தான். இங்கக்கூடிய ஞானம் உனக்கு தெரிஞ்சால் போதும். அப்போது உனக்கு வேறாக மோட்சம் ஒன்று ஒன்று இருக்குங்க கூடியது எதை பார்க்குற மாதிரி இருக்குன்னா, முயலுக்கு கொம்பு உண்டுன்னு சொல்கிறாங்க. அதனால் கொம்பு இருக்கக்கூடிய அந்த ஒரு முயலை நான் தேடி கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லி காட்டுக்குள்ளே போகிற மாதிரி தான். ஏன்னா அது தன்னையே இழக்க செய்துவிடும். தன்னை எங்கே இழக்க செய்துவிடும், அதோகதிக்கு தள்ளி தன்னை அழித்து விடும். அதே மாதிரி தான், ஏன்னா மோட்சங்கிறது வெளியில் இருக்குன்னு சொல்லி நீ வெளியில் விஷயங்களில் தேடினால் அது எங்கும் இல்லை, அது உனக்குள்ளவையே தான் இருக்குது. கண்ணாடியில் தெரியக்கூடிய பிம்பங்கள் கண்ணாடியிலேயே தான் இருக்குது, கண்ணாடிக்கு வேறையாட்டு இல்லை, கண்ணாடிக்கு வெளியேயும் இல்லை, கண்ணாடிக்கு உள்ளவையே தான் அவைகள் அடங்குகின்றன. எவ்வளவோ பெரிய கண்ணாடி வச்சாலும் அதுக்குள்ளவையே தான் அது அடங்குகிறது. சின்ன கண்ணாடி வச்சாலும் அந்த கண்ணாடிக்கு தகுந்த மாதிரி தான் அது அடங்குகிறது. அதே மாதிரி தான் உன்னுடைய அறிவே தான் அனைத்தையும் அறிவதாக இருக்கிறது ராமான்னு சொல்கிறார். அதனால் அறிவினால் அறியப்படுகின்ற பொருள்களும் அந்த அறிவிலவையே தான் இருக்குது. அவைகள் அறிவுக்கு வேறானதும் இல்லை, அறிவுக்கு வெளியேயும் அவைகள் இல்லை, அறிவுக்கு உள்ளேயே அவைகள் அடங்கி விடுகின்றன. அதாவது நான் பார்க்கப்படுகின்ற பொருள்கள், என்னால் பார்க்கப்படுகின்ற பொருள்கள் என்னால் என்னுடைய காட்சியில் தான் இருக்கின்றன. என்னுடைய எனக்கு வேறையாட்டு அவைகள் இல்லை, எனக்கு வெளியேயும் இல்லை. அப்போ என்னுடைய அறிவுக்கு உள்ளேயே தான் அவைகள் எல்லாமே அடங்கி இருக்கின்றன. என்னுடைய பாவனை இது எல்லாமே எப்படி புரிஞ்சுக்கணும்னா, என்னுடைய அறிவில் தான் எல்லாமே தெரிகிறதுங்க கூடியது. அதுக்கு காரணம் என்னன்னா பாவனை. அந்த பாவனையும் யார் தான் பண்ணுறா, நான் தான் பண்ணிக்கிறேன். அப்போ நான்கிறது தான் எல்லாத்துக்கும் அடிப்படை காரணமாட்டு இருக்குது. அந்த நான் பண்ணக்கூடிய பாவனையில் தான் இங்கே இருக்குது. அப்போ இந்த பாவனைக்கும் எது தேவைப்படுகிறது, அந்த ஒரு அறிவினால தான் அதுவும் பண்ணப்படுகிறது. அப்போ அதனால் எனக்கு இந்த உலகம் தெரிகிறதே, காட்சிகள் தெரிகிறதே, இவைகள் அப்படி ஓடுகிறதே, நாய்கள் இப்படி சண்டை போட்டுக்கிறது இல்லையா, காட்சிகளை பார்த்து என்னுடைய மனம் சஞ்சலப்படுகிறது, இப்படி எல்லாமே சொல்கிறது என்னது தான், அந்த மனம்தான். ஆனால் அது எல்லாமே எங்கே தான் இருக்குது, அந்த காட்சிகள் எல்லாமே எங்கே தான் வெளிப்படுகிறது, என்னுடைய அறிவில் தான் அது எல்லாமே வெளிப்படுகிறது. அந்த விஷயங்களில் மட்டும் நான் ஜாக்கிரதையாட்டு நான் அதை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும், என்னுடைய அறிவில் தான் அதுகள் எல்லாமே தெரிகிறதே தவிர நான் இல்லைன்னா இதுகள் எதுவும் தெரிவது இல்லைங்கிறது எனக்கு பூரணமாயிட்டா அதுவே தான் கதி. அப்போ இங்கே அந்த அறிவு இல்லைன்னா அங்கே வேற ஒன்றுமே தெரியாது. அப்போ பிம்பங்கள் பிரதிபலிக்க பாதரசம் தடவப்பட்ட கண்ணாடி மட்டுமே தான் தேவை. சாதாரண கண்ணாடிக்கு பிரதிபிம்பிக்கக்கூடிய சக்தி இல்லை. அதனால் அதில் பிம்பங்கள் அதுக்கு முன்னாடி போய் நின்னும் பயன் இல்லை. அதே மாதிரி தான் இந்த அறிவு பிரகாசமாட்டு அறிவதற்கு ஆறறிவு கொண்ட மனிதனே தான் தேவை. சாதாரணமான ஜீவர்களுக்கு அறியக்கூடிய ஆற்றல் குறைவுங்கிறதுனால அவைகளுக்கு அந்த அறிவு இருந்தும் ஏதாவது பயன் இருக்கா, எந்த பயனும் இல்லை. அப்போது இங்கே என்ன கவனிச்சுக்கணும்னா, பரசுராமா இந்த அறிவினுடைய பிரதிபலிப்பு தான் நீ பார்க்கக்கூடிய இந்த ஒரு உலகம். கண்ணாடிக்கு உள்ள பிம்பங்கள் தெரிவது மாதிரி உன்னுடைய அறிவின் உள்ளேயே அனைத்தும் அறியப்படுகின்றன. அதனால் நீ மோட்சம் முக்தி பக்தி வீடு பேருன்னு சொல்லி எந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் அதுவும் உன்னுடைய அறிவுக்கு உட்பட்டு தான் இருக்குது. அதனால் அந்த மோட்சம்னு சொல்கிறது யார் அறிய விரும்புகிறார்களோ அவனிடத்தே அது இருக்குது. மோகத்தினால் அறியப்படுகின்ற பொருள்களை அந்த அறிவுக்கு வேறாக அறிந்து கொள்வதுங்கிறது அறியாமை. இந்த அறியாமை அகன்றுவிட்டால் அந்த அறிவு சுயமாக சுயம் பிரகாசமாக ஒளிர்விட்டு கொண்டு இருக்கிறது, பிரகாசிச்சுண்டு இருக்கும். இப்போது உள்ளுக்குள்ள ஒரு தீபம் ஏற்றப்பட்டு இருக்குது, அந்த தீபம் மறைக்கக்கூடிய அளவுக்கு அங்கே ஒரு கர்டன் போட்டு மறைச்சிருக்கு. இப்போ நான் என்ன நினச்சிக்கிறேன்னா, உள்ள அந்த தீபம் இல்லைன்னு நான் நினச்சிக்கிறேன். ஆனால் அங்கே அந்த தீபம் எரிஞ்சுட்டே தான் இருக்குங்கிறதுக்கு இந்த கர்டனை மட்டும் நான் நகர்த்திட்டா அங்கே இருக்குது தெரியும், அது அங்கே பிரகாசிச்சுருக்கிறது தெரியும். அதே மாதிரி தான் இந்த அறியாமைங்கிறது அகன்று விட்டால் அந்த அறிவு எப்பொழுதும் ஒளிர்ந்து கொண்டே இருப்பது, பிரகாசிக்கிறது. அப்போது அறியப்படுகின்ற பொருள்கள்ங்கிறது காட்சியில் காணப்படுகின்ற பொருள்கள் மட்டும் இல்லை, மனசில் ஏற்கனவேயே நாம் பலவிதமான பதிவுகளை சேர்த்து வச்சுருக்குறோம் இல்லையா, அந்த தவறான மனப்பதிவுகளும் சேர்த்து தான். அப்போது இந்த மனப்பதிவுகள் எல்லாம் நீங்கணும் பரசுராமா. அதாவது நினைவுகள், நான் நிறைய ஞாபகங்களை வச்சுட்டுருக்கேன் இல்லையா, அது எல்லாம் போகணும். இது எல்லாம் போகும்போது தான் அந்த அறிவு பிரகாசிக்கும். அப்போது ஒரு பொருள் அங்கே அழிந்து விடும்போது அது இல்லாமல் போய்விடுகிறது, அதாவது அதனுடைய இருப்பு இல்லாததாட்டு ஆகிறது. அப்போது இல்லாத ஒன்றை அழிவுக்கு உட்படுத்த நினைப்பது இயலாத ஒன்றுன்னு ஆகிறது இல்லையா. இப்போது ஆகாயத்தில் மேகம் வந்து சூழ்ந்து நின்று கருமேகமாட்டு காட்சியளிக்கிறது, அது கொஞ்ச நேரத்தில் காற்று அடித்து காணாமல் போயிட போகிறது இல்லையா, தானாகவேயே கலைஞ்சு போயிட போகிறது. ஆனால் நான் அந்த மேகத்தை வந்து இப்படி வந்து மறைச்சுண்டு இருக்கிறதேன்னு நினச்சிண்டு நான் கவலைப்பட்டுட்டு உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் இருக்க போகிறதா? அந்த மேகத்தை நான் அழிக்கப் போகிறேன், அந்த மேகம் அழிய வேண்டும்னு நான் நினைக்கிறதுனால ஏதாவது பிரயோஜனம் உண்டா? இல்லை. அப்போது இதே மாதிரி தான் நான் இதில் தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, மேகம் சூழப்பட்ட அந்த கருமேகம்ங்கிறது அறியாமை, இந்த அறியாமை விலகணும்னா அந்த இடத்துல அந்த பிரகாசம் வந்தெடுத்ததுன்னா அறியாமை தானாகவேயே போய்விடுகிறது. அப்போது நான் இதை தெரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, கருமேகம் சூழ்ந்து இருக்கிறதுனால அந்த ஆகாயம் தெரியலையேன்னு நான் கவலைப்பட்டுன்னு இருக்கிறத விட, நான் என்னுடைய அறிவினாலவேயே தான் இது எல்லாமே காட்சிப்படுத்துகிறதுங்க கூடிய அந்த அறிவில் நான் ஒன்றி இருக்கும் பொழுது நான் இங்கே உலக விவகாரங்களை பார்க்கக்கூடிய காட்சிகளில் நான் பேதமே கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அவைகள் எல்லாம் வந்து போகிறவைகள்ங்க கூடிய விவேகம் எனக்குள்ளே இருக்கிறதுனால நான் அதை கண்டு துளியும் சலனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதாவது இந்த மனம் சலனப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்போது இருப்பது போல தோன்றி இல்லாமல் போகக்கூடிய ஒன்றுக்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அப்போது ஒரு பொருளே இருப்பு உடையதாகவும் இருப்பற்றதாகவும் இருக்க முடியாது. அப்போது கனவில் பார்க்கக்கூடிய பொருள்கள் கனவு உள்ள வரைக்கும் உண்மையாகவும் கனவு கலைந்தவுடன் உண்மை இல்லாததாகவும் தோன்றுகிறது இல்லையா. அப்போது அழியக்கூடிய பொருள்களுக்குத்தான் இந்த இருமை தன்மைகள் இருக்கிறது. இந்த தன்மைகள் காலத்திற்கு உட்பட்டவை. ஏன்னா காலத்திற்கால கட்டுப்படக்கூடிய ஒரு விஷயம் எப்படி எனக்கு மோட்சத்தை கொடுக்க முடியும்? இதை நான் தான் யுக்தி பூர்வமாட்டு புரிஞ்சுக்கணும். ஏன்னா அதே மாதிரி தான் இருப்பது போல தோன்றி இல்லாமல் வந்து போகக்கூடிய இந்த ஒரு உடம்பு இருக்கு இல்லையா, இந்த ஒரு உடம்புக்கு நான் ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? அப்போது மோட்சங்கிற ஒன்றை இருப்பது போல வந்து இல்லாமல் போகிற உடலுக்கு கொடுக்க முடியாது. அப்போ எக்காலத்திலும் அழியாத ஆன்மாவிற்கும் மோட்சங்கிறது தேவையில்லை. அப்போ மோட்சம் யாருக்கு? ஆத்மாவுடன் இணைஞ்சு போன, அதாவது ஜீவ பிரம்ம ஐக்கியம்னு சொல்கிறோமே, அந்த ஐக்கியப்பட்டதுக்கா? அப்போது இங்கே நல்லா புரிஞ்சிக்க வேண்டியது என்னதுன்னா, இந்த ஜீவன்னு சொல்கிறோமே, அதாவது இந்த மனம்னு சொல்கிறோமே, அதுவும் இந்த ஆன்மான்னு சொல்கிறோமே, அதுவும் ஒன்றுங்கிறத அறிஞ்சிக்கிறது தான் மோட்சம். அப்போது இங்கே என்னது, மனதும் அறிவும் ஒன்று தான். இதை ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா, ஏன்னா இதை நீங்கள் அடிக்கடி இதை நீங்கள் உள்வாங்கிட்டீங்கனாலே போதும். தனித்துவமான அடையாளங்களை கொண்ட மனம் தன்னை ஜீவன் என்று சொல்லி, நான் இன்னார் இன்னது அப்படின்னு சொல்லி பலவிதமான அடையாளங்களோடு கூடி இருக்கிறது அந்த மனம். அந்த மனம்தான் சுகதுக்கங்களுக்கு ஆளாக்கப்படுகிறது. அந்த மனமே தான் பிறப்பு இறப்பு சுழற்சிக்கு வருகிறது. அப்போ இந்த மனம் தனித்துவ அடையாளங்களை அழித்து அது அடுத்த நிலைக்கு வரும்போது ஈஸ்வரத்தன்மைக்கு வந்து விடுகிறது. அந்த ஈஸ்வர தன்மைக்கு உள்ளவும் என்ன வந்துடுது, நான்கக்கூடிய ஒரு ஈகோ வந்துடுது. அப்போ அந்த அகம்பாவமும் கரைஞ்சி போய் பதிவுகள் எல்லாமே மூலத்தில் ஒடுங்கி போய் அந்த மனசுக்கு விவகாரங்கள் ஏதுமே இல்லாமல் போய் இல்லையா. அப்போது இந்த மனம் உருவமும் குணங்கள் எல்லாமே அற்ற ஒரு நிலையில் இருக்கக்கூடிய அந்த ஒரு சுத்த மனமே அறிவாக பிரகாசிக்கிறது. அப்போ இருக்கக்கூடிய ஒன்று அதுவே தான். அதுக்கு நான் எங்கே போய் தனியாட்டு போய் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு இல்லை. அப்போது மனமும் அறிவும் ஒன்றுங்கிறத புரிஞ்சுக்கிட்டால் அதுவே தான். இப்போ இந்த நிலையில் என்னாகிறது, இருப்பதெல்லாம் நானே, என்னுடைய அறிவினால தான் எல்லாமே இருக்குன்னா அப்போ நான் தான் எல்லாத்துலேயுமே விளங்குகிறேன். அப்போ மோட்சங்கிறது வெளியில் தனியாட்டு அடையப்படுவது இல்லை, அறியப்படுவது. அப்போ மோட்சம் இல்லை, பந்தம் இல்லை, பற்றே இல்லாத பற்றற்ற விடுதலைங்கிறது இல்லை, பற்றுகின்ற ஒரு பந்தமும் இல்லைன்னு ஆகிடுறதா. அப்போ என்னாகிறது, சந்நியாசமும் இல்லை, சம்சாரமும் இல்லை. அப்போ பந்தத்தை பற்றிய ஒரு அறியாமையினால் உண்டாவது தான் சம்சாரம். அப்போ மோட்சத்தை பற்றிய அறியாமையினால் உண்டாவது தான் சந்நியாசம். அப்போ இங்கே தன்னை வெளிப்படுத்துவது சம்சார பந்தம். நான் இன்னாராக இருக்கிறேன், நான் இப்படி இருக்கிறேன், நான் அந்த மாதிரியாக இருக்கிறேன், நான் இன்னார் அப்படிங்கக்கூடிய பலவிதமான வெளிப்பாடுகளை கொண்டு இருக்கிறது சம்சார பந்தம். தன்னையுடைய அடையாளங்கள் அத்தனையும் இழப்பது சந்நியாச மோட்சம். அப்போது இங்கே தன்னை அறிவது தான் அறிவு. அவ்வாறு தன்னை அறிந்ததுக்கு பிறகு அங்கே நான் சம்சாரியும் இல்லை, நான் சந்நியாசியும் இல்லை, நான் பரிபூரணமான அந்த ஒரு ஆன்மா அப்படிங்கிறது ரொம்ப தெள்ள தெளிவாட்டு விளங்குகிறது. ராமா, இப்பொழுது உனக்கு இது நன்றாக புரிந்திருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி தத்தாத்ரேயர் பரசுராமருக்கு இந்த விஷயங்களை சொல்லி கொடுக்கிறார். இப்படி சொன்னதும் பரசுராமரால் ஏற்றுக்க முடியலை. அவர் திருப்பி சந்தேகங்களை கேட்கிறார். அது என்னென்ன மாதிரியான சந்தேகங்கள், அதற்கு அவர் கொடுக்கக்கூடிய விளக்கங்கள்னு சொல்லி இவைகளை நாம் அடுத்து வரக்கூடிய பதிவுகளில் பார்க்கலாம். ஹரி ஓம், நன்றி.